நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது தொற்றா நோய், தொற்றும் நோய் இல்லைங்களா. இதில் பார்த்தீங்கன்னா தொற்றா நோயில் இந்தியாவில் 55% பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 55%ல் பார்த்தீங்கன்னா 33% பேர் ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ உயர் ரத்த அழுத்த நோயினா என்ன, அதற்குண்டான அறிகுறிகள், சிகிச்சை முறைகள் இதெல்லாம் பற்றி விரிவாக பேசுகிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் டி ரவிக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
சொல்லுங்கள் டாக்டர், ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்ன, அது எப்படி ஏற்படுது, காரணங்கள் என்ன, அதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
உயர் ரத்த அழுத்தம் என்பது ஒரு சைலண்ட் கில்லர் எனப்படும் சத்தம் போடாமல் கொள்கிற வியாதி. அதற்கு எந்த அறிகுறியும் இருக்காது. சிலருக்கு லேசான தலை சுற்றல் அல்லது தலைவலி, சிலருக்கு அடிக்கடி சிறுநீர் போதல், சிலருக்கு கிறுகிறுப்பு, வாந்தி, மயக்கம் போன்றவை ஏற்படலாம். பெரும்பாலானவர்களுக்கு சில சர்க்கரை வியாதியைப் போலவோ மற்ற வியாதிகளைப் போலவோ எந்த அறிகுறியும் தோன்றாமல் திடீரென மருத்துவ பரிசோதனை செய்யும்போது மிக அதிகமாக இரத்த அழுத்தம் இருப்பதை பார்த்து மருத்துவர் பதறி போய் அவருக்கு மாத்திரை கொடுக்கும்போது தான் அவர்களுக்கு அப்படி ஒரு வியாதி இருப்பதே தெரியும். எனவே தொற்றா நோய்களான சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு அல்லது ப்ரெஷர் அல்லது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உடல் பருமன் சம்பந்தமான வியாதிகள் மற்றும் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இது போன்ற நோய்களை சாதாரணமாக கண்ணால் கண்டால் கண்டுபிடிக்க முடியாது. மருத்துவரிடம் பரிசோதனை செய்து பார்த்தால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். மிக எளிதாக ஒரு நிமிடங்களில் கண்டுபிடிக்க முடியும். ப்ரெஷர் எல்லா மருந்து கடைகளிலும், எல்லா கமர்ஷியல் பிளேஸ் மார்க்கெட்லேயும், எல்லா மருத்துவமனைகளையும் நீங்கள் இதையோ ஒரு நிமிஷத்தில் பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கலாம். நீங்கள் வந்தால் வந்து உட்காந்து கையை நீட்டு தான் மருத்துவர் 2 நிமிஷத்தில் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறதா இல்லையா என்பதை சொல்லிவிடுவார்.
கண்ணால் பார்த்தா தெரியாதுன்றீங்க, ஆனால் சில பேரை பார்த்தாலே ப்ரெஷர் ஏறுது.
அது உண்மைதாங்க. சில சமயம் ஒரு நோயாளி என்னிடம் வந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா, ப்ரெஷர் இருக்காலாம் கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு பரம்பரையாகவே அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கிட்டேருந்து பரம்பரையாக வர வியாதி சர்க்கரை வியாதிங்க அப்படின்னாரு. ப்ரெஷருங்க என்ன, அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு அப்படின்னாரு. சில சமயம் நிறைய பேருக்கு ஒய்ஃபை பார்த்தா ப்ரெஷர் ஏறுது. ஆனால் அவங்க ஒய்ஃபை கேட்டீங்கன்னு வச்சுங்க, எனக்கு என்னை பார்த்தா அவருக்கு ப்ரெஷர் தான் ஏறுது, அவரை பார்த்தா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து சிலரை பார்த்தா ப்ரெஷர் ஏறுதுன்னா அந்த இடத்துட்டு நாம் நகர்ந்து போகிறதான் நம்ம இதயத்திற்கும் மூளைக்கும் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது.
நல்ல அருமையாக சொல்லிட்டீங்க. சரிங்க டாக்டர், இப்போ நீங்கள் உயர் ரத்த அழுத்தம் அதை பற்றி சொன்னீங்க. சில பேர் லோ பிபி அப்படின்றாங்க, அப்படின்னா என்ன? அப்புறம் இந்த ப்ரெஷர் எடுக்கும்போது ஒரே சமயத்தில் எடுத்தால் அது வந்து சரியாக வருமா? ஏன்னா பதட்டத்தில் போவோம் நம்ம டாக்டர்கிட்ட. ஒரு வாட்டி எடுத்தாலே போதுமா, இல்லை 2-3 தடவை எடுக்கணுமா, அதை பற்றிலாம் சொல்லுங்களேன்.
சாதாரணமாக சில விதிமுறைகளை நாங்கள் வச்சுருக்கோம். முதல் விதிமுறை, அவசரமாக வந்தவுடனே ப்ரெஷர் பார்க்கக்கூடாது. ஒரு 5 நிமிடம்லேருந்து 10 நிமிடமாவது அவர் அமர்ந்திருக்க வேண்டும் முதலில். இரண்டாவது, தேவையில்லாத படப்படப்பிலோ கோபத்திலோ சத்தம் போட்டு பேசிக்கொண்டோ, முக்கியமாக செல்ஃபோனில் பேசிக்கொண்டோ இருந்திருந்தால் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். மூன்றாவது, புகை பிடித்திருந்தால் 15 நிமிடங்களுக்கு பிறகுதான் இரத்த அழுத்தம் பரிசோதனை செய்ய வேண்டும். டீ, காஃபி போன்றவை குடித்திருந்தாலும் 10 நிமிடங்களுக்குள் குடித்திருந்தால் இரத்த அழுத்தம் அதிகமாக தான் காமிக். எனவே 10 நிமிடம் அமைதியாக இருந்த பிறகு அவங்க வந்து ப்ரெஷர் செக் பண்ணால் சற்றேறக்குறைய சரியான இரத்த அழுத்தம் இருக்கும். ஒரு கையில் மட்டும் பார்த்தால் போதாது, 2 கையிலும் பார்க்க வேண்டும். மிக அதிகமாக இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு 2 கையிலும் 2 காலிலும் கூட பார்க்க வேண்டியிருக்கும். ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்துவிட்டு அவருக்கு இரத்த அழுத்தம் இருக்கிறது என்பதை முடிவு செய்ய முடியாது. காலையில் 8 மணிக்கு கணவர் ஆஃபீஸுக்கு போகணும், குழந்தைங்க சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு போவாங்க, ஆட்டோக்காரன் வந்து வாசலில் நின்றுருப்பான், அப்போ பார்த்து நல்ல தண்ணி வரும், அது பிடிக்க போயிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு வச்சதை மறந்துட்டு போகிற ஹஸ்பண்ட்கிட்ட ஓடி போய் கொடுத்துட்டு அப்புறம் கொண்டு ஆஃபீஸில் போக வேண்டிய ஒரு மனைவியோட பிபி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதோட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் பிபி வர்றது எல்லாருக்கும் இயற்கை தான். ஆனால் ஒரு சமயத்தில் மட்டும் வச்சுக்கிட்டு லைஃப் லாங்காக மாத்திரை சாப்பிட கஷ்டப்படுறது ஒரே ஒரு விஷயத்தில் நடக்கும். ஒரே ஒரு தடவை பொண்ணு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் லாங்காக கஷ்டப்படுற மாதிரி இல்லாமல் நாலு தடவை இல்லை அஞ்சு தடவை கூட ப்ரெஷர் அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நாலு தடவையில் மூணு தடவையோ அதற்கு மேலோ ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா முதலில் வாழ்க்கை முறை மாற்றத்தை பற்றி உங்கள் மருத்துவர் சொல்வார். நீங்கள் வந்து தினசரி 3 கிலோமீட்டராக நடக்கணும், உணவில் உப்பு குறைச்சிக்கணும், எண்ணெய் பலகாரத்தை குறைச்சிக்கணும், கவலைப்படுறது கோபப்படுறது தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு டென்ஷன் ஆகிறது, நேர நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, தூக்கம் கெடுறது, நொறுக்கு தீனி அடிக்கடி சாப்பிட்றது, அதிகமாக உள்ள எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட்றது, உப்பு அதிகம் உள்ள ஊறுகாய் அப்பளம் கருவாடு வறுவல் வறுத்த பண்ணங்களை அதிகமாக விரும்பி உண்பது, இது அத்தனையுமே நேரடியாகவும் மறைமுகமாகவோ உங்களுக்கு இரத்த அழுத்தத்தை தூண்டும் உணவுகளாகும். அப்போ முதல்ல வந்து வாழ்க்கை முறை மாற்றம், தினசரி எளிமையான உடற்பயிற்சிகள், அது முடியாதவங்க நடக்கலாம். ரெண்டாவது உணவு கட்டுப்பாடு, மூன்றாவது அடிக்கடி பரிசோதனை செய்து கொண்டு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். லோ பிளட் ப்ரெஷர் அப்படின்றது சாதாரணமாக லோ பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லை, ஆனாலும் சில பேருக்கு செக் பண்ணும்போது 120-80 என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவு. இந்தியர்களில் பெண்கள் சரியாக சாப்பிடாத பெண்கள், நேர நேரத்துக்கு சாப்பிடாத பெண்கள், மிக ஒல்லியான பெண்கள், சில குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் 110-70-100-60 இது வரைக்கும் கூட சில சமயங்கள் இருக்கும். அவங்க நார்மலாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க, ஆனால் பாடப்புத்தகங்கள் படி அது லோ பிளட் ப்ரெஷர், ஆனால் அவர்கள் வந்து அது நார்மலாக எடுத்துகிட்ருப்பாங்க. நல்ல பிபி இருக்கிறவங்களுக்கு சடனாக பிபி ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னா அதே லோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி சமயங்களில் அதுக்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடித்து அதுக்கு சாதாரணமாக ஒன்று மாரடைப்பாக இருக்கலாம், இருதய செயலிழப்பாக இருக்கலாம், போதுமான உணவு உண்ணாமல் இருந்திருக்கலாம், அல்லது வயிற்றுப்போக்கு வாந்தி இவற்றால் ஏற்பட்ட நீர் இழப்பாக இருக்கலாம், அல்லது அவருக்கு உள்ளே ஏற்பட்டுள்ள பெரிய வியாதியாக இருக்கலாம். எனவே உடனடியாக இரத்த இழப்பு, ஆக்சிடெண்ட் ஆகி ரத்தம் இழந்தால் கூட உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இது மூணு அக்யூட் பிரச்சனை, உடனடியான பிரச்சனை இருந்தால் அதை நாம் மருத்துவமனையில் அனுமதித்து சரியான மருத்துவரிடம் காண்பித்தால் உடனடியாக சரி செய்துவிட முடியும். மற்றபடி சாதாரணமாக பரிசோதனை செய்யும்போது பிபி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
டாக்டர், நார்மல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 120/80, இது இந்த டயஸ்டாலிக் சிஸ்டாலிக் அப்படின்றாங்க. இதில் எப்படி ஏற்றத்தாழ்வுகள் எப்படி டயஸ்டாலிக்லேயும் ஏற்படலாமா சிஸ்டாலிக்லேயும் ஏற்படுமா அதை பற்றி சொல்லுங்களேன்.
சாதாரணமாக 120/80/80 எல்லாத்துக்கும் பொதுவான விஷயங்க. சாதாரணமாக 130-90 வரைக்கும் நாம் வந்து அவங்கள வந்து லேசான இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். 140-100 அவங்கள போனாங்கன்னா மிதமான, அதுக்கு மேலே போகும்போது மிக உயர்ந்த இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக 140-100 மேலே இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறார்கள் என்ப அர்த்தம். 130-90 இருக்கும்போது அவர்கள் உணவு கட்டுப்பாடு, நடைப்பயிற்சி, தியானம், யோகா இவற்றின் மூலமாக கூட மாத்திரை சாப்பிடாமல் ஓரளவுக்கு கட்டுப்பாடு கொண்டு வர வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 140-100 மேல் போய்விட்டால் மாத்திரை சாப்பிட வேண்டியது கட்டாயமாகிறது. அதற்கு மேல் 150-160-170 என்று சிஸ்டாலிக் என்ற மேல் வரிசையில் இருக்கிற ப்ரெஷர் மட்டும் அதிகமாக இருந்தால் அதுமுகர்களுக்கு ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். டயஸ்டாலிக் என்கிற கீழ் அந்த 80 இருக்க வேண்டிய விஷயத்தில் அது 90-100-110-120 இது அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு மாரடைப்பும் வர வாய்ப்பு அதிகம், ஸ்ட்ரோக்கும் மூளையில் பக்கவாதம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். எனவே தான் இரத்த கொதிப்பு மிக அதிகமாக ஆகும்போது உடலில் முக்கியமான உறுப்புகள் திடீரென செயலிழந்து போகும். மூளையில் இரத்த குழாய் ஒன்று வெடித்தால் கை கால் வரம் போய்விடலாம், உயிருக்கே ஆபத்தாகலாம். இதயத்துக்குள்ளே இரத்த குழாயில் அடைப்பு வந்தால் மாரடைப்பு ஏற்படலாம். கிட்னியில் இரத்த குழாயை அடைத்து கொண்டால் கிட்னி செயலிழந்து போயிடும். இப்போ எந்த இடத்துல கண்ணுக்குள்ளே இரத்த குழாய் வெடித்தால் கண் தெரியாமல் போய்விடும். எந்த நிமிடங்களிலும் ப்ரெஷர் அதிகமாகும்போது அது உயிருக்கு ஆபத்தாக கொண்டு வந்து முடியலாம். எனவே தான் இரத்த கொதிப்பை பற்றி ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை மாதிரி சமுதாய வானொலிக்காரங்க ஓடி ஓடி உழைக்கிற விவசாயிகளுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறீங்க. நாம் போய் செக் பண்ணாமல் ப்ரெஷர் இருக்கிறது தெரியாது. நாம் நல்லா தானே இருக்கோம், நல்லா உழைச்சிட்ருக்கோம்ல, எதுக்காக நாம் போய் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். நல்லா தானே ஒரு கார் ஓடிட்டுருக்குது, நான் போய் எதுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்குற மாதிரி. காரு நல்லா ஓடிட்டுருக்குது, நடுவில் மக்கர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக கண்டிப்பாக செக் சர்வீஸ் விடுறோம். இல்லை அது நீண்ட பயணம் போகணும், அப்போ அந்த கார் எடுத்துகிட்டு போய் ஒர்க் ஷாப்பில் விட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. அது மாதிரி நீண்ட ஆயில் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உடம்புல போய் ப்ரெஷரோ சர்க்கரையோ வேறு வியாதியோ இல்லைங்கிறத பார்த்துட்டு மன நிம்மதி அடைய வேண்டியது காலத்தின் கட்டாயம்.
உயர் இரத்த கொதிப்பு இருந்தால் என்னென்ன நோய் வரும்னு சொன்னீங்க. என்னென்ன நோய் இருந்தால் இந்த இரத்த கொதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? அதாவது செல்ஃபோன் பேசினா கூட பிபி அதிகமாகுன்றீங்க, டென்ஷனில் காலையில் வேலை பார்க்கும்போது அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் காஃபி டீ குடித்தா அதிகமாகும்னு சொன்னீங்க. ஏற்கனவே டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஒரு நோய் இருக்கப்பட்டவங்களுக்கு இரத்த கொதிப்பு வரும் அப்படின்னு நம்ம ஏதாவது கணிக்க முடியுமா?
சிறுநீரக வியாதி இருக்கிறவங்களுக்கு இரத்த கொதிப்பு வரக்க வாய்ப்பு உண்டு. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் இரத்த கொதிப்பு வரும், இரத்த கொதிப்பு வந்தால் சிறுநீரகம் பாதிக்கும். இது ஒரு விஷயம் இருக்குது. சிறுநீரக இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டால், பிறவியிலேயே ஏற்பட்ட அடைப்பு இருந்தாலும் சிறுநீரகம் சரியாக உருவாகாமல் இருந்தாலும் இந்த இரத்த கொதிப்பு ஏற்படலாம். இதை அறுவை சிகிச்சை செய்து அந்த இரத்த குழாயை சரி பண்ணுவதன் மூலமாக இந்த இரத்த கொதிப்பை முக்கியமாக முற்றிலுமாக சரி செய்ய முடியும். இந்த இது ஒரே ஒரு காரணம், இரத்த குழாயில் சிறுநீரக இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்தால் அந்த இரத்த கொதிப்பு சரியாகிவிடும். சில சமயம் எண்டோக்ரைன் ஆர்கன் என்று சொல்லப்படுகிற சில நாளமில்லா சுரப்பிகள், அவற்றில் ஏற்படும் புற்றுநோய் வியாதிகளாலும் இரத்த கொதிப்பு ஏற்படலாம். இந்த அட்ரீனல் அப்படின்னு கிட்னிக்கு மேலே இருக்கிற சின்ன ஒரு தொப்பி மாதிரி இருக்கிற ஒரு கிளாண்டில், அட்ரீனல் கிளாண்டில் ஏற்படும் சின்ன கட்டிகள்னால ஃபியோக்ரோமா சைட்டோமா அப்படின்னு அதில் போன்ற இரத்த கொதிப்புகள் ஏற்படலாம். அதை ஒரு அல்ட்ராசோனோகிராம் பரிசோதனை செய்து பார்த்தால் ஒரு மருத்துவர் கண்டுபிடித்து விடுவார். நோயை அகற்றிவிட்டாலே அவருக்கு இரத்த கொதிப்பு முற்றிலுமாக சரியாகிவிடும். இந்த இரண்டை தவிர வேறு விதமான காரணங்களால் இரத்த கொதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவர்கள் ஆயில் முழுக்க மாத்திரை சாப்பிட வேண்டி இருக்கும். இந்த இடத்துல ஆயில் முழுக்க என்றவுடன் அவங்க பயந்துருவாங்க. இப்போ நீண்ட ஆயில் வேணும்னா ஆயில் முழுக்க மாத்திரை சாப்பிடுங்க. இப்போ லைஃப் லாங்காக மாத்திரை சாப்பிட வேணும் அப்படின்னு அர்த்தம்னா, லாங் லைஃப் வேணும்னா லைஃப் லாங்காக சாப்பிடுங்க. ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இன்றைக்கி தான் அது கண்ட்ரோலில் இருக்கும். இன்றைக்கி மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்காது. மாத்திரைக்கு வந்து அறிவெல்லாம் கிடையாது. இன்றைக்கு காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் 8 மணி வரைக்கும் தான் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். நீங்கள் நாளைக்கு 10 மணிக்கு மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் அந்த 2 மணி நேரம் மாத்திரையின் கவசம் இல்லாமல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் ஆபத்து உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே மாத்திரைகளை சரியான நேரத்துக்கு சாப்பிடுவது முக்கியம். வாழ்க்கை முறை மாற்றத்தை கடைப்பிடிக்க வேண்டியது முக்கியம். மருத்துவர் சொன்ன அறிவுரைப்படி அடிக்கடி போய் இரத்த கொதிப்பை பரிசோதனை செய்வதற்கு முக்கியம். மாத்திரை சாப்பிட்டு விட்டு நீங்கள் மருத்துவரிடம் போகும்போது இரத்த கொதிப்பு சரியாக இருக்கிறது என்று சொன்னால் நிறைய பேர் உடனே மாத்திரை நிறுத்திடுவாங்க. அது மாத்திரை சாப்பிடுவதால் அது கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுனால ப்ரெஷர் கரெக்டாக இருக்குது, நிறுத்திட்டிங்கன்னா திருப்பி அதிகமாயிரும். அவர்கள் தொடர்ந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். உப்பு குறைப்பது, வாழ்க்கை முறை மாற்றம், எண்ணெய் பலகாரங்களை தவிர்ப்பது, இதன் மூலமாக லேசான அல்லது மிதமான இரத்த கொதிப்பை கட்டுப்பாட்டுக்குள் மாத்திரையின்றியே கொண்டு வர முடியும். ஆனால் அதற்கு மேல் பாதுகாப்பை இந்த உணவு கட்டுப்பாடு மட்டும் தர முடியாது. ஆனால் வாழ்க்கை முறை மாற்றம், கோபத்தை கட்டுப்படுத்துதல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், யோகா, தியானம், மெடிடேஷன் போன்றவற்றை கைக்கொள்வதன் மூலம் தேவையற்ற டென்ஷன், நாமாகவே உருவாக்கி கொள்ளும் டென்ஷன்களிலிருந்து நாம் விலகி இருக்க முடியும்.
இப்போ சின்ன குழந்தைகள் கூட நம்ம பேசும்போது நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அது வந்து ரொம்ப அடிக்கடி பழகி போன ஒரு வார்த்தையாயிருச்சு டென்ஷன் அப்படின்ட்டு. டென்ஷன் வந்து எப்படி பிளட் ப்ரெஷரை உண்டாக்குது, இதற்குண்டான அறிகுறிகள், அதாவது இப்போ நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போகிறோம், ஒரு இன்டர்வியூ ஹால்குள்ளே போகிறோம், அப்போ வந்து படபடன்னு நடிச்சுக்கும், புதுசாக ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட படபடன்னு நடிச்சுக்கும், இதெல்லாம் ப்ரெஷர் ஆகுமா? இதோட அறிகுறிகள் சொல்லுங்கள்.
போதுமான தயாரிப்பு இன்றி எங்கே போகும்போதும் நம்மளுக்கு ஒரு அதீத படபடப்பு வரும். நான் அதை தான் நீங்கள் டென்ஷன் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பரீட்சை காலுக்கு நல்லா படித்தவன் படபடப்போடு போக மாட்டான், அரைகுறையாக படித்தவன் தான் படபடப்போடு போவான். காதலியை பார்க்க போகிறவன் படபடப்போடு போக மாட்டான், கள்ளக்காதலியை பார்க்க போகிறவன் தான் படபடப்போடு போவான். இதுதான் விஷயம். அதாவது நாம் நம்மை மற்றவர்கள் குறைவாக மதிப்பிட்டு விடுவார்களோ, நம்மை மற்றவர்கள் பார்த்து விடுவார்களோ அப்படிங்கிற விஷயம் வந்து, அதை தான் நீங்கள் டென்ஷன் எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு கூட இப்போ நிறைய பேருக்கு பிளட் ப்ரெஷர் வருது. அதுக்கு ஒரே காரணம், அவர்கள் சாப்பிடும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், டீல் அடைச்சிப்படுற உணவுகள், நூடுல்ஸ் மாதிரி டப்பால் அடைக்கப்பட்ட வறுத்த உணவுகளில் அவை கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக ஏராளமான அளவில் உப்பை போடுகிறார்கள். அந்த காலத்தில் உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்பார்கள். அப்படி இல்லை, இப்போ உப்பில் இருக்கிற பண்டம் தான் குப்பையில், உப்பில்லாத பண்டத்தில் உப்பு போட போகிறோம், வேற ஒன்றும் வேண்டியதில்லை. இங்கே என்னாச்சுன்னா உப்பு அதிகமாக போட போட உடல் உப்புகிறது. இந்த உடல் உப்புகிறதுனால நிறைய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நிறைய நூடுல்ஸ் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு 10 வயது 12 வயதிலே ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பான் அப்படிம்பாங்க. அதனால் உப்பு குடித்தவங்க நிறைய தண்ணி குடிப்பாங்க. அந்த தண்ணி உடம்புல தங்குறதுனால உடல் எடை கூடுதல், இந்த கை கால் முகம் வீங்குதல், இது போன்ற உடல் உபாதைகள் கூட உப்புனால் வரும். உப்பை அளவாக குறைத்து விட்டாலே ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகளை நாம் குறைச்சிக்கிறோம். அப்போ கடைகளில் விற்கிற பொருள்களை வெளிநாடுகளில் ஜங்க் ஃபுட் அப்படிம்பாங்க. இந்த ஜங்க் ஃபுட்டுக்கு அர்த்தம் அப்படின்னா குப்பை உணவுன்னு அர்த்தம். குப்பை உணவு அப்படின்னா அந்த உணவு சாப்பிட்டா தொப்பை வந்தால், எந்த உணவு பார்த்தா சாப்பிட்டா தொப்பை வருதோ அது குப்பை உணவு. குப்பையில் போடுறத வாயில் போட்டிங்கன்னா, வயிற்றில் வாயில் போட்டிங்கன்னா தொப்பை வரும், அவ்வளோதான். இங்கே பேசிக்காக என்ன விஷயம்னா, குப்பை உணவுன்னு ஏன் அவங்க சொன்னாங்கன்னா, அதில் விட்டமின்கள் இல்லை, மினரல்கள் இல்லை, தாது பொருட்கள் இல்லை, உணவுப் பொருட்கள் இல்லை, ஊட்டச்சத்துக்கள் இல்லை, வெறும் எண்ணெயும் சுவையூட்டும் பொருட்களும் நிறைந்த குப்பை என்று அர்த்தம். ஜங்க் ஃபுட்டுக்கான எளிய விளக்கம் அதுதான். ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, ஃபாஸ்ட் ட்ராக் எப்படி நம்மளை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்திடுமோ அது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது நம்மளை நேராக கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்திடும். அதுதான் ஃபாஸ்ட் ஃபுட். அதை அவாய்ட் பண்ணாவே குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வரும் ப்ரெஷரை குறைச்சிக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது, கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி வீச்சு உடைக்கிறது, படிச்சுட்டு இருக்கிற புக்கை கிழிக்கிறது, இது மாதிரி குறும்புத்தனங்கள், அதீத குறும்புத்தனங்கள், இதை வந்து சில பேர் டென்ஷன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. குழந்தைகள் கோபப்பட்டால் மனநல ஆலோசகரிடம், அதிகமாக கோபப்பட்டால் மனநல ஆலோசகரிடம் சென்று சரி பண்ணலாம். குழந்தைகளை எப்போ பார்த்தாலும் டிவி முன்னால் உட்கார வைக்கிறதுனால தான் மெயின் பிரச்சனை. அவர்களை விளையாட விடுங்கள், ஓட விடுங்கள், படிக்க விடுங்கள், ரெஸ்ட் எடுக்க விடுங்கள், அவங்க கூட பேசுங்க. அது இல்லாமல் ஸ்கூல் டிவி, டிவி ஸ்கூல். அவங்க நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, குழந்தை எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா டிவியை போட்டு விட்டுட்டு அது முன்னால் உட்காந்து சாப்பிட வச்சிடறாங்க. டிவியை அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் போகும்போது குழந்தைங்க தட்டில் எரும சாணி போட கூட சாப்பிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவங்க பேரண்ட்ஸுக்கு. அது உப்பு இருக்குதா காரம் இருக்கிறதா பற்றி கவலைப்படாமல் நேரடியாக டிவியை பார்த்துக்கிட்டு தட்டில் இருக்கிறதெல்லாம் வாய்க்கில் போயிடும். இது வந்து சரியான ஜீரணம் ஆகாமல் ஜீரணக்கோளாறுகளை உண்டு பண்ணும். இரண்டாவது உடல் பருமனை உண்டு பண்ணும். மூன்றாவது சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு போன்ற வியாதிகளை உண்டு பண்ணும். நாலாவது டிவி சேனலை, உங்கள் வீட்டில் எத்தனை ரிமோட் உடையதோ அத்தனை பிளட் ப்ரெஷர் நோயாளிகள் இருக்காங்கன்னு அர்த்தம். அடிக்கடி ரிமோட் உடஞ்சிச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். டிவியை உடஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ரெஷர் உள்ள ஆளுங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க.
கோபப்பட்டால் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு வெளிப்பாடு. இப்போ கோபமே படாமல் உள்ளே அடக்கி வைக்கிறாங்க இல்லையா, அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் ஸ்டாயிக் பர்சனாலிட்டி அப்படிங்கிறோம். அது மாதிரி எந்த ஒரு உணர்ச்சிகளையுமே வெளியே காமிக்காமல் அடக்கி வைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நீங்கள் வாழ்க்கை முறை மாற்றத்தினால இது வருது அப்படின்னு சொன்னீங்க.
காரணங்க, அதாவது ஒரு பதிலை எப்படி வாங்கிறது அப்படிங்கிறதுல எக்ஸ்பைர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது நாங்கள் கிளாஸ் எடுக்க போவோம், ப்ரெஷரை பற்றி எப்போவுமே கிளாஸ் எடுப்போம். கிளாஸ் எடுக்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயம் தான், இப்போ பெண்கள் எங்களோட ஸ்டாஃப் நர்ஸ்களாக இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட எளிதாக ஒரு கேள்வி கேட்பேன். யார் யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும், குக்கரில் சமைக்க தெரியும்னு கேட்பேன். இப்போ நிறைய பேர் கை தூக்குவாங்க. அவங்ககிட்ட முதல் கேள்வி அதான் கேட்பேன், குக்கரில் என்ன பண்ணால் ப்ரெஷர் ஏறும்? உடனே எல்லாம் சொல்லுவாங்க, சமைக்கிறதுக்கு முன்னால் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னால் வெயிட்டை போடணும் அப்படிம்பாங்க. இது தாங்க லைஃப்பில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், வெயிட்டு போட்டால் ப்ரெஷர் ஏறும், அதனால் வெயிட் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடல் பருமன் ஆகிறது ப்ரெஷர் ஏறுறதுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் காதில் வாங்கினது அப்படியே வாய் வேலையை வெளியிட்டுட்டு மனசுக்குள்ளேயே கொண்டு போகாமல் இருந்துருவாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகளை விட ஒரு மேலதிகாரி திட்டினாங்கன்னா அதை வெளியே சொல்லாமல் ஊமை கண்ட கனவு போல மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை பற்றி புழுங்கி அப்படி இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான். ஆனால் அது ஒர்க்கிங் ப்ரெஷர், அவங்க அந்த ப்ரெஷர் வந்து ஒர்க் ஸ்பாட் விட்டு வெளியே வந்துச்சு சரியாக போயிடும். ஆனால் அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம், ஒரு கலாரம் நடக்கிறது, நல்ல பாடல்களை கேட்குறது, நண்பர்களுடன் கலந்து உரையாடுவது. இப்போ புதுசாக வந்திருக்கிற ஆங்கிரி பேட் மாதிரி கோபத்தை தீர்த்து கொள்ளும் விளையாட்டுகள் இப்போ தான் ரொம்ப, ஒரு 55 கோடி பேர் செல்ஃபோனில் அந்த ஆங்கிரி பேடுங்கிற விஷயம், யார் யாருமெல்லாம் கோபத்தோ அந்த கோபத்தெல்லாம் அவங்க இந்த குருவி சடம் காமிச்சு பறவைகளை முட்டைகளை உடைச்சி தங்களோட டென்ஷனை இது பண்ணுறாங்க. சினிமாவுக்கு போகிறது கூட ஒரு டென்ஷனை குறைக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். அநியாயத்தை இவங்களால் தட்டி கேட்க முடியலன்னா கதாநாயகன் தட்டி கேட்கும்போது இவங்களே தட்டி கேட்கறத நினச்சி சந்தோஷப்படுவாங்க. கதாநாயகன் வந்து கலாய்க்கும் போதோ அல்லது டீஸ் பண்ணும்போதோ தன்னால் முடியாததை தன் மூலமாக கதாநாயகன் செல்வதால் அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்போ ஒரு வகையில் டென்ஷனை ரிலீஸ் பண்ணுற விஷயங்கள் தான் பார்க்குக்கு போகிறது, காலாரம் நடப்பது, அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ் வச்சுக்கிறது, செடி கொடிகளை வளர்த்துறது, நாய்கள் பறவைகள் இவற்றையெல்லாம் வச்சு வளர்த்துறது, இதெல்லாமே நம்மளோட டென்ஷனை குறைக்கிற விஷயந்தான். முக்கியமான விஷயம், டிவியில் இப்போ நிறைய சீரியல் பார்க்குறதுனால நான் ஸ்டடி பண்ணோம், சீரியல் பார்க்குறவங்க அந்த சீரியல் அப்போது கரண்ட் கட் ஆச்சுன்னா ரொம்பவும் ப்ரெஷர் அதிகமாகுது அவங்களுக்கு. ஆனால் சீரியல் பார்க்கும்போதும் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்குது. சீரியல் பார்க்கும்போது கரண்ட் கட் ஆனால் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகுது, நகைச்சுவை சேனல் பார்க்கும்போது ப்ரெஷர் வந்து கணிசமான அளவு குறையுது. ஆனால் இது எல்லாமே ரொம்ப நாளுக்கு இருக்கிறது இல்லை, ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடம் வரைக்கும் அந்த சீரியல் பார்த்த எஃபெக்ட் அவங்களுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சிருது. முதல்ல உங்களுக்கு சொன்னேன், ஒரு டீ சாப்பிட்டா ப்ரெஷர் வந்து லேஸாகத்தான் ஏறுது, காஃபி சாப்பிட்டா 10 மில்லிமீட்டர் வரைக்கும் ப்ரெஷர் ஏறுது, இது வந்து 20-30 நிமிடம் வரைக்கும் கூட அது இருக்குது, அதுக்கப்புறம் அதனோட பலன் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி க்ரீன் டீ சாப்பிட்டா ப்ரெஷர் ஏறுறதே இல்லை. நகைச்சுவை சேனல் பார்த்தவங்களுக்கு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு பிபி கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குது. தியானம் பண்ணுறவங்க, வாக்கிங் போகிறவங்க இவங்களுக்கு எல்லாமே அந்த எஃபெக்ட் வந்து ஒரு 20-40 நிமிடம்தான் இருக்கே தவிர மருந்து போல 24 மணி நேரமும் அதை கண்ட்ரோலில் வைக்க முடியவில்லை என்பது நாங்கள் ஸ்டடீஸில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க இவற்றின் கூடவே மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டியது மிக அவசியம். செல்ஃபோனில் பேசும்போது நிறைய பேர் ரொம்பவும் பிரச்சனை, ஒரு தடவை பேசினாராம், பக்கத்தில் இருந்தவர் ஃபோனில் பேசிட்டுருந்துருக்காரு. அப்போது ஏப்பா இவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து ட்ரங்க் கால் பேசுகிறாருங்க, அவர் அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவுக்கு பேசிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, இங்கிலாந்துலேருந்து ரஷ்யாவுக்கு பேசிகிட்ருக்காருன்னா அவன் பேசுறது சும்மா பேசினாவே ரஷ்யா வரைக்கும் கேட்க மாட்டிருக்கு, அவ்வளோ கத்தியாக பேசுறது அப்படின்னு சொல்லுவார். சில பேர் ஃபோன் பேசும்போது ரொம்ப கத்தி பேசுவாங்க, ஃபோனில் கோபப்பட்டு பேசுவாங்க, ஃபோனை போட்டு உடைப்பாங்க. அந்தளவுக்கு வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னால் செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாலே வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, செல் எடுத்து காப்பான் சினங்காப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல் பேசும்போது கோபமே படாதீங்க, கோபப்பட்டீங்கன்னா செல் கீழே இருந்து உடஞ்சதுன்னா நஷ்டம் உங்களுக்கு தான்.
பிரமாதமாக சொல்லிட்டீங்க. சரிங்க டாக்டர், இப்போ வந்து நீங்கள் வாழ்க்கை முறை மாற்றங்களால் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொன்னீங்க, இது பரம்பரை வியாதியா? அப்படி பரம்பரையாக இருக்கும் பட்சத்தில் எத்தனை சதவிகிதம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது?
ப்ரெஷர்லாம் பரம்பரை வியாதி இல்லைங்க, அம்மா அப்பாவுக்கு இருந்தால் இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை வியாதி அம்மா அப்பாவுக்கு இருந்தால் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியனாக பிறந்தாவே ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்குது. நாகரிக உலகில் பக்கத்து வீட்டுக்காரரை பார்க்காத வரைக்கும் நம்மளுக்கு ப்ரெஷர் வரதே இல்லை. இப்போ வந்து ஒரே ஒரு விஷயந்தான், ப்ரெஷர் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது ஒரு வகை ஒன்று. ரெண்டாவது, அடிக்கடி மருத்துவரையிடம் போய் செக் பண்ணது. ரெண்டாவது, வாழ்க்கை முறை மாற்றம் வாழ்க்கை முறை மாற்றம்னு சொல்கிறாங்களேங்க, இதுதான் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய பேர் அதை ஒரு கெட்ட வார்த்தையாக தான் நினைக்கிறாங்க. வாழ்க்கை முறை மாற்றத்தில் 3 விஷயம் இருக்குங்க. 1, நடை உடை பாவனைகளை மாற்றுதல். இந்த நடை உடை பாவனைகளை மாற்றுறதே ஃபஸ்ட்டு பிரச்சனை ஆரம்பிக்குது. காலையில் நேரத்தில் எந்திரிங்க, படுக்கிறதே 2 மணிக்கு படுக்கிறேன், 12:30 மணிக்கு படுக்கிறேன், நேரத்தில் எப்படி எந்திரிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. காலையில் அதிகாலையில் நேரத்தில் எந்திரிச்சோம்னா நம்மளுக்கு கூடுதலாக 2 மணி நேரம் கிடைக்கிது. 6 மணிக்கு எந்திரிக்கிறத விட 4 மணிக்கு எந்திரிக்கிறவருக்கு 2 மணி நேரம் கூடுதலாக கிடைக்கிறது. அப்போது அன்றைய நாள் முழுக்க தேவையான விஷயங்களை திட்டமிட முடியும். எந்த விஷயத்தை திட்டமிடுகிறோமோ அந்த விஷயத்த பதட்டமின்றி நம்ம செய்து முடிக்க முடியும். அப்போ பதட்டமின்றி அந்த நாளை தொடக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லாத ப்ரெஷர்கள் வருவது குறையும். இது 1. செய்யும் வேலைகளை கரெக்டாக, இது மிக அவசியம், இது அவசியம், இது சற்று தள்ளி போடலாம், இது இப்போதைக்கு வேண்டாம் என்பது போன்று 4 பிரித்து கொண்டு மிக அவசியமான வேலைகளை உடனே முடிச்சிடலாம். அதுக்கு இப்போ தான் 24 மணி நேரமும் நெட்டில் உட்காந்துட்ருக்கிறவங்க, 24 மணி நேரம் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, 24 மணி நேரம் செல்ஃபோனில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான சமயங்களில் பொழுதுபோக்கில் தான் காலத்தை கழிக்கிறாங்களே தவிர உபயோகமான விஷயத்தில் கழிக்கிறது இல்லை. எனவே அந்த கண்ணோடு வர்ற ரேடியேஷனும் அதில் வர்ற மெசேஜை படிக்கிறனால வர டென்ஷனும் இவங்க பதில் அனுப்பும்போது வர டென்ஷனும் இவர்களை அறியாமையே உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். 1. அதனால் தேவையில்லாமல் கம்ப்யூட்டர் மானிட்டர் முன்னாலேயோ செல்ஃபோன்லேயோ பேசுவதை குறைப்பது முதல் நல்லது. வாரம் 1 முறையாவது செல்ஃபோன் விடுமுறை நாள் என்று கொடுங்க. நீங்கள் கூப்பிடாதீங்க, மற்றவங்க கூப்பிட்டா வேணால் அவசியம் இருந்தால் பதிலிடுங்க, அவசியம் இல்லாட்டி நீங்கள் தவிர்த்துக்கலாம். அல்லது தினசரி கூட 2 மணி நேரம் செல்ஃபோனுக்கு ரெஸ்ட் கொடுங்க. ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த சமயத்தில் 2 மணி நேரத்தில் உங்களோட உடற்பயிற்சியோ உடல் உழைப்பையோ தியானமோ இது போன்ற விஷயங்களை செய்யலாம். நீங்கள் மிஸ்டு கால் சைலண்ட் மோட்டில் போட்டிருந்தீங்கன்னா எத்தனை செல்ஃபோன் அழைப்புகள் வந்திருக்குதுன்னு பார்த்துட்டு ஐயோ ஒரு ஃபோன் கூட 2 மணி நேரமே வரலையேன்னு சொல்லி அதுக்கு டென்ஷன் ஆகிற ஆளுகளும் உண்டு. எனவே செல்ஃபோனை உபயோகத்தை குறைச்சும் போது ரேடியேஷனில் வர பிரச்சனை குறையுது, தேவையில்லாத வர வம்பு குறையுது, உங்களோட எனர்ஜி அதிகமாகுது. இது 1. 2. வாக்கிங் 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 எல்லாம் நிறைய இடத்துல ஜிம்லாம் பார்த்துருப்பீங்க, வாக்கிங்னால் ஒன்றுமே நடக்காது, எங்கள் மிஷினில் வந்து வேலை செஞ்சால் தான் உடம்பு குறையும். உடலை பலப்படுத்துவதற்கோ உறுதிப்படுத்துவதற்கோ உடலை பல உலக அழகாக ஆகுவதற்கோ அல்லது சிக்ஸ் பேக்ஸ் எனக்கு பிறகு வயிற்று தசைகளை பலப்படுத்துவதற்கோ தான் நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும். வாக்கிங் ஏன் இப்படி சொல்கிறோன்னா வாக்கிங் அப்படிங்கிற இந்த நடை பயிற்சி மட்டும்தான், நீங்கள் தனியாக நடக்கலாம், கூட்டமாக நடக்கலாம், காலையில் நடக்கலாம், சாயந்தரம் நடக்கலாம், மத்தியானம் நடக்கலாம், பாட்டு கேட்டே நடக்கலாம், டிவி பார்த்துட்டு நடக்கலாம், ரேடியோ கேட்டுட்டு நடக்கலாம், எப்போ வேணாலும் செய்யலாம், எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ செய்யலாம், உணவு இடைவேளை செய்யலாம், உட்காந்துட்டு 15 நிமிஷம் வேலை செஞ்சுட்டு எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வந்து உட்காரலாம். அப்போ எப்போ வேணுமே மற்றவங்களை தயவு இல்லாமல் நாமளே செய்யக்கூடிய எளிய பயிற்சி வாக்கிங். 1. பஸ்ஸில் ரொம்ப அவசரம் போகிறவங்க ஒரு ஸ்டேஜ் முன்னால் போய் நடந்து வரைக்கும் போய் ஏறினீங்கன்னா உங்களுக்கு உட்காரக்கு சீட் கிடைக்கும், அதே சமயம் நடந்து போகிறவங்க பலன் கிடைக்கும். அல்லது ஆஃபீஸுக்கு முன்னால் ஒரு ஸ்டேஜில் இறங்கிட்டிங்கன்னா ஆஃபீஸுக்கு நடந்து அங்கேருந்து நடந்து வரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜான செலவு மிச்சமாகும், நடைப்பயிற்சியும் உட்கார முடியும். உட்கார்ந்து வேலை செய்கிறவங்க அங்கேயே உட்காராமல் சுற்றி சுற்றி மேஜிக் சுற்றி சுற்றி வேலை செஞ்சிங்கன்னா அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகும். இதுதான் வந்து எளிய முறையில் வாழ்க்கையில் இதை செய்ய வேண்டிய வேலையை சுற்றி சுற்றி நடந்து சொல்கிற சொல்லுன்னு செய்யும்போது உங்களுக்கு அது எக்ஸசைஸ் மாதிரி ஆகுது, ஒரு உட்கார்ந்துட்டே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு குறையுது. ரெண்டாவது, மாற்றுத்திறனாளிகள், எங்களால் ஓட முடியலையே, நடக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு கையை காலை ஆட்டிகிட்டு இருந்தாவே போகிறோம், கையை காலை நீட்டிட்டு வாக்கி போகிற மாதிரி காலை நீட்டி கையை மாட்டி மடக்கி கையை சுற்றி கொண்டு இது பண்ணி கொண்டு சின்ன சின்ன இது பண்ணாவே அதுவும் கலோரிகளை குறையும். இப்போ இந்த கலோரிகளை குறைக்கிறது, உடல் எடை குறைக்கிறது அப்படிங்கிறக்காக வாக்கிங் போகிறத விட, வாக்கிங் போகிறதுனால மனசு எளிதாகிறது, நல்ல சுத்தமான காற்று கிடைக்கிறது, அப்போ வந்து தேவையில்லாத கவலைகள்லாம் வந்து நம்மளை விட்டு போகுது, அதனால் தேவையில்லாத டென்ஷனை குறைச்சிக்க முடியும். தம்பதிகளாக வாக்கிங் போகிறவங்க முக்கியமான பிளானிங் எல்லாமே வாக்கிங்லேயே முடிச்சுட்டு வந்துடலாம், அதனால் குழந்தைங்க முன்னால் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. ரோட்டில் போகிறதுனால அவங்க சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதனால் மெதுவாக அவங்களே பிளான் பண்ணி முடிச்சுட்டு வந்துடலாம், குழந்தைங்க இதில் சண்டை போட வேண்டிய வாய்ப்பும் இருக்காது, அதனால் குழந்தைகள் டென்ஷன் ஆக வேண்டிய வாய்ப்பும் குறைக்க முடியுது.
நல்ல அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. செல்ஃபோன் விடுமுறை அப்படின்னு சொன்னீங்க. பஸ்ஸில் போகிறவங்க வந்து முந்தன ஸ்டாப்லேயே போய் ஏறுனா சீட்டும் கிடைக்கும், அது மாதிரி இறங்குறப்ப முந்தன ஸ்டாப்பில் இறங்கி நடந்து வந்தால் நடைப்பயிற்சிக்கு உண்டான பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர். இப்போ இதில் ஹைப்பர் டென்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன், செகண்டரி ஹைப்பர் டென்ஷன், ரெசிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு இருக்குது, இதை பற்றி சொல்லுங்களேன்.
ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷனுக்கு எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் இன்னொரு பேர், அவசியமான ரத்த கொதிப்பு அப்படின்னு பேர். அது யாருக்கு அவசியம்னா நோயாளிக்கு அவசியம் இல்லை, டாக்டர்களுக்கு தான் அவசியம் நினைக்கிறேன். காரணம், அதுக்கான காரணம் தெரியலைன்னு அர்த்தம். எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷனாக காரணம் தெரியாத ரத்த கொதிப்பு, அதுக்கு காரணங்களை நாம் தேடி கண்டுபிடிக்கலாம். ஆனால் மிக இள வயதில் ப்ரெஷர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது காரணம் இருக்குமா, கிட்னி காரணமோ அல்லது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எண்டோக்ரைன் ஆர்கனில் ஏதாவது ப்ராப்ளமா, உள்ளுக்குள்ள ஏதாவது வந்திருக்கிற நோய்கள் காரணமா என்பதை கண்டுபிடிக்கிறோம், அதுதான் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். ரெசிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷனாக எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாலும் இந்த கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஹைப்பர் டென்ஷனுக்கு ரெசிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷன் பேர். அதுக்கு நம்ம மாத்திரை முதல்லலாம் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, இப்போ ரெண்டு மாத்திரை, மூணு மாத்திரை, நாலு மாத்திரை, நிறைய மாத்திரைகளாக இருக்குது, சேஃபான மாத்திரைகள் இருக்குது, அந்த மாத்திரைகளை கொடுத்து இந்த கண்ட்ரோல் பண்ண முடியும். அவை ரெசிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் சரியான சமயத்தில் வார வாரம் டாக்டரை போய் பார்த்து அல்லது மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது ப்ரெஷர் செக் பண்ணவங்களுக்கு டாக்டர் சிறப்பான மருந்துகளை கொடுத்து அந்த ரெசிஸ்டன்ட் ஹைப்பர் டென்ஷனை சரி பண்ணிடுவார்.
தாய்மை அடையும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னுட்டு நம்மளுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அது மாதிரி ப்ரெக்னன்சி ரிலேட்டட் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா, அது ஒரு கேள்வி. அப்புறம் ஒருத்தர் எனக்கு 50 வயசு ஆகுது, எனக்கு இன்றைக்கு வரைக்கும் பிபி இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன், எந்த நோயும் இல்லை அப்படின்ட்டு ஆனால் டென்ஸ்டாகவே இருக்கிறாரு, அவருக்கு அந்த எல்டர்லி பர்சனுக்கு வந்து பிபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா?
ரொம்ப நல்ல கேள்வி கேட்டுங்க. சர்க்கரை வியாதி தாய்மை அடையும் போது சர்க்கரை வியாதி வர மாதிரி, தாய்மை அடையும் போது ரத்த கொதிப்பு வருவது ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் PIH அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல அது வந்து எக்லாம்சியா ப்ரீ எக்லாம்சியாலாம் ரெண்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. முகம் வீங்குதல், கால் வீங்குதல், சிறுநீர் போது குறைதல், சில சமயம் வலிப்பு, கண் பார்வை மங்குதல், இதெல்லாமே ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷனோட எளிதான அறிகுறிகள். இதை வந்து ஒவ்வொரு தடவை மருத்துவரை பரிசோதனைக்கு போகும்போதும் மருத்துவர் உங்களுடைய எடையை பரிசோதிப்பாங்க. திடீரென எடை கூறுதல், கால் வீங்குதல், முகம் வீங்குதல், ப்ரெஷர் அதிகமாகதெல்லாம் உடனே எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு மிக நல்ல மருந்துகளாக இருக்குது. 99% அவர்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நீங்கள் ரெண்டாவது கேட்ட கேள்வி, நோயே இல்லை அப்படிங்கிறது அதான் சொல்கிறேன். ஹைப்பர் டென்ஷன் சர்க்கரை வியாதிங்கிறத கண்ணில் பார்த்து தெரிகிற வியாதிகள் இல்லை. நோயே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லணும்னா கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு, அது முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவர் வந்து உங்களுக்கு நோய் இல்லை என்று சொன்னால் மட்டும்தான் அவர் நோய் இல்லைன்னு சொல்லலாம். நான் டாக்டர்கிட்டே போகலை அப்படிங்கிறத வந்து நோய் இல்லைன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் 50 வயசு, 60 வயசு, 70 வயசு, 90 வயசுக்கு கூட்டு வந்து 20 வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போனது இல்லைங்க அப்படிம்பாங்க. ஐசியூவில் வந்து அட்மிட் பண்ணதுக்கு பார்த்தா அவருக்கு ப்ரெஷர் இருக்கும், சர்க்கரை இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், ஈரல் ப்ராப்ளம் இருக்கும், நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கும், மூளை ப்ராப்ளம் இருக்கும். அத்தனை ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் அவர் ஒன்றுமே ஹாஸ்பிட்டலுக்கே போனது இல்லைங்கன்னு பெருமையாக சொல்லிக்குவாங்க. இத்தனை வியாதி வந்ததுக்கப்புறம் உயிரை காப்பாற்றவே முடியாத ஸ்டேஜில் கொண்டு வந்து மருத்துவமனையில் அனுமதிச்சுட்டு அவர் மருத்துவமனைக்குள்ள நடந்து போனாருங்க, வரும்போது அவர் வந்து உயிர் இல்லாமல் தான் வந்தாருங்க அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இது முக்கியமான விஷயம். இவர் ஒரே ஒரு தடவை அவரோட குடும்ப டாக்டர்கிட்ட போயிருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு மருத்துவரிடம் போயிருந்தாலோ அவர் கண்டுபிடிச்சி இத்தனை வியாதி இருக்கிறத கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பார். எளித மருந்து மாத்திரைகள் மூலமாக, இலவச மருந்து மாத்திரை மூலமாக அவரோட ஆயில் இன்னும் கொஞ்சம் கால் கூட நீச்சரிச்சிருக்க முடியும். அதாவது இப்போ நம்மளுக்கு தேவைய நோயை பற்றிய விழிப்புணர்வு, நோய் இருக்குதா இல்லையாங்கிறத கண்ணில் பார்த்து சொல்ல முடியாது. அதனால் கண்டிப்பாக பரிசோதனை செய்து தான் பார்க்கணும். பரிசோதனை செய்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க, நம்மளுக்கு தான் தொந்தரவே இல்லையே, நாம ஏன் பரிசோதனை செஞ்சு பார்க்குறோம்? பரிசோதனை செய்து பார்த்தால் மட்டும்தான் வியாதி இருக்கிறதே தெரியும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருவரும், வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போய் பரிசோதனை செய்ய சொல்லுங்கள் அவங்கள. அப்போ கையோடு நீங்களும் பரிசோதனை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் இருக்குதா இல்லையான்னு தெரியும். இருந்தால் கண்டுபிடிச்சிட்டுமே என்பதற்காக உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, இல்லை என்றால் சந்தோஷப்பட்டுட்டு வராமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுங்க.
டாக்டர், இப்போ எல்லா நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாற்று மருத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி இந்த இரத்த கொதிப்புக்கும் இருக்குதா அப்படின்னா அது எவ்வளோ தூரம் வந்து பலன் அளிக்கும்? அப்புறம் இன்னொன்று ப்ரக்னாசிஸ், மருந்து வந்து கரெக்டாக நேர நேரத்துக்கு எடுத்துக்கொண்டால், மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி டென்ஷன் ஃப்ரீ லைஃப், மெடிடேஷன், வாக்கிங் அதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அவரோட ஆயுள் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லுங்களேன்.
நாட்டு மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி என நிறைய வைத்திய முறைகள் மருந்து கிடைக்கிது. எந்த வைத்திய முறையை நீங்கள் செஞ்சாலும் ஒரே ஒரு விஷயந்தான், பிபி கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்துங்க. உங்களோட மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்க. படித்த மருத்துவர்கள் கண்டிப்பாக அவங்க ஆயுர்வேதம் படித்தாலும் சரி, அலோபதியும் படித்திருந்தாலும் சரி, சித்தா படிச்சிருந்தாலும் சரி, அவங்களோட கொடுக்குற மாத்திரையில் உங்களோட ப்ரெஷர் குறையுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதையே கண்டி பண்ணுங்க. இந்த மருத்துவம் தான் உயர்ந்தது, அந்த மருத்துவம் தாழ்ந்தது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் சில சமயங்களில் நாங்கள் பார்க்குறது, சில முறை வைத்தியங்களில் அவங்க கொடுக்குற மருந்துகளில் அவங்க பஸ்பங்கள், சில பஸ்பங்களில் மெட்டல், தங்க பஸ்பம்னா அதில் மெட்டல் கலந்துருக்கு, சில சமயம் லேகியங்கள் இதெல்லாம் வந்து இந்த மெட்டல் கலந்துருக்கனால இந்த மெட்டல்கள் வந்து கிட்னியை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது தெளிவாக நிறைய இடத்துல நிரூபிக்கப்பட்டிருக்குது. அப்போது படித்த டாக்டருக்கு அந்த பஸ்பங்கள் எல்லாம் சாதாரணமாக கொடுக்குறதில்ல. படிக்காதவங்க, அந்த ரோட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறவங்க, குவி குவி மருந்துகளை விற்கிறவங்க, இவங்கெல்லாம் தான் சிட்டுக்குருவி லேகியம் போல் சில லேகியங்கள் எல்லாத்தையும் செய்கிறாங்க. அவற்றுடைய செய்முறைகளை இப்போ ஒரு சித்தா மருத்துவரை கேட்டுகிட்டே இருந்தேன், சித்த மருத்துவத்தில் சிட்டுக்குருவி லேகியமும் ஒரு லேகியமே கிடையாதுங்க அப்படின்றார். அப்படி கிடையவே கிடையாது, படிக்கிறதுல அதில் இல்லவே இல்லை. இவங்களாம் ரோட்டோர வைத்தியர்கள் சில டெக்னிக் அதெல்லாம், அது மாதிரி போலிகளை நம்பி ஏமாறாமல் படித்த மருத்துவர், அது எந்த விதமான மருத்துவர், சித்த மருத்துவரோ, ஆயுர்வேத மருத்துவரோ, யுனானி மருத்துவரோ, ஹோமியோபதி மருத்துவரோ, படித்த மருத்துவரிடம் வைத்தியம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஒன்று, உங்களுடைய ஈஸியான உடம்பு சரியில்லைனா உடனே பார்க்கக்கூடிய மருத்துவர் யாருன்னு கண்டுபிடிங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்ப மருத்துவர் வச்சுக்கோங்க, அவர் வந்து உங்களுக்கு எது தேவை அப்படின்றதை கரெக்டாக சொல்வார். அவர்கிட்ட நம்பி ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவர் பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்வார். சில நீண்ட நாள் கால் வலிக்கு சில பேர் வருவாங்க, அது ரொம்ப நாள் நீண்ட நாள் கால் வலிக்காக நீண்ட நாள் வலி நிவாரண மாத்திரைக்கு சாப்பிட்டா அது கிட்னிக்கு எடுத்து அதனால் பிபி வரலாம். இப்போ அது மாதிரி சமயத்தில் உங்கள் குடும்ப வைத்தியர் என்ன சொல்வார், கால் வலிக்கு நிறைய வலி மாத்திரை சாப்பிட வேண்டாம், மேலே தடவை எண்ணெய்களோ மருந்துகளோ போட்டுக்குங்க என்று சொல்வார். இப்போ அந்த மாதிரி சமயங்களில் அது மேலே தடவை மருந்து உள்ளுக்குள்ளே பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போ இது போன்ற சமயத்தில் மாற்று மருந்துகள் நீங்கள் உபயோகப்படுத்தினா தப்பில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் மாற்று மருந்து உபயோகப்படுத்தாமல் நீண்ட கால வியாதிகளுக்கு போய் ஒரு தடவை மாற்று மருந்து உபயோகப்படுத்தி கொண்டு மறுபடியும் அதிகம் பாதையில் நிறுத்துறது ஆபத்து. இது உயிரோடு நீங்கள் விளையாடுறீங்க, அது உங்கள் உயிரோடு விளையாடுறீங்க, அதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்களும் உங்கள் குடும்பம் தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால போலி மருத்துவரிடம் போகாதீங்க. மாற்று மருத்துவமாக இருந்தாலும் படித்த மருத்துவரிடம் போங்க. சரியான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் மாத்திரை கொடுக்குறேன் செக் பண்ணவே வேண்டியதில்லை அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னா கண்டிப்பாக போலி மருத்துவர் மருந்து கொடுத்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு இது கண்ட்ரோலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவர் தான் சரியான மருத்துவர். ஆனால் பெரும்பாலான சமயங்களை பாருங்கள், நீங்கள் எந்த மருத்துவர் எடுத்துங்க, ஹோமியோபதி மருத்துவரோ, சித்த மருத்துவரோ, ஆயுர்வேத மருத்துவரோ, இந்த டயக்னாஸ்டிக் எனப்படக்கூடிய செய்முறை வியாதியை கண்டுபிடிக்கிற விஷயத்துக்கு ஆங்கில மருத்துவ கருவிகளை மட்டும்தான் நடுறாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்தாலும் அவங்க பிபி மிஷின் வச்சு தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சுகர் இருந்தாலும் ரத்தத்தை செக் பண்ணி லேபில் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க அவங்களோட முறையெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிறதே இல்லை. நோய்களை கண்டுபிடிக்க மட்டும் ஆயுர்வேத ஆங்கில மருத்துவத்தை உபயோகப்படுத்துறவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் அவங்களோட முறையை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ தெரிஞ்சுக்குங்க, அவங்க முறைகளில் நிறைய சமயங்களில் நோயை கண்டுபிடிப்பதற்கான அறிகுறிகளோ மற்றதெல்லாமே ஆங்கில மருத்துவ லேபுகளில் தான் இருக்கிறது என்பதை அவர்களே உணர்ந்திருக்காங்க. வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அது உங்களோட தனிப்பட்ட உரிமை, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வைத்தியம் பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, விளைவு எப்படி இருக்குது, மாத்திரை சாப்பிட்றதுக்கப்புறம் அந்த மருந்து சாப்பிட்றதுக்கப்புறம் பிபி குறைஞ்சிருக்கா, தயவுசெய்து அதே கண்டினியூ பண்ணுங்கள், குறையிலையா அடுத்த மருத்துவரை பாருங்கள். கரெக்டான மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு மாரடைப்பு வரும் வாய்ப்பு இல்லை, இதய செயலிழப்பு வாய்ப்பு இல்லை, ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்பு இல்லை, கிட்னி கெட்டு போக வாய்ப்பு இல்லை, நுரையீரல் நீர் கோர்க்க வாய்ப்பு இல்லை, கை காலில் இரத்த குழாய் அடைத்து கொள்ள வாய்ப்பு இல்லை, கண் பார்வை குறைய வாய்ப்பு இல்லை. ஒவ்வொரு மாத்திரையும் உங்களுடைய ஆயுளை அதிகரிப்பதன் மூலமாக நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். அதுக்கு உங்களுடைய மருத்துவர் உங்களுக்கு ஒத்துழைப்பார். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை உங்கள் குடும்ப மருத்துவரிடம் கேளுங்கள். இப்போ ரேடியோவில் கேட்டது மூலமாக, ஒரு புஸ்தகத்தை படித்தது மூலமாகவோ ஒரு மருந்தை நீங்கள் போய் சாப்பிட வேண்டாம். உங்களுடைய மருத்துவர் என்ன சொல்கிறார் அவருக்கு தான் உங்களை பரிசோதிப்பார், அவர் தான் உங்களுக்கு என்ன மருந்து வேணும் என்பதை முடிவு செய்வார், அவர் தான் உங்களுக்கு அந்த மருந்து ஒத்துக்காட்டி வேறு மருந்து மாற்றி கொடுப்பார். இப்போ உங்களுடைய குடும்ப மருத்துவரையோ உங்களுக்கு குடும்ப ஆலோசகரையும் அணுகினால் உங்களுக்கு எது தேவை என்பதை அவர் முடிவு செய்வார்.
மருந்து மாத்திரைகளை சரியாக உட்கொண்டாலே மாரடைப்பு போன்ற மோசமான வியாதிகள்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயத்த சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த கொதிப்பு எதனால் ஏற்படுது, அதனால் காரணங்கள், அறிகுறிகள் இதெல்லாம் பற்றி அருமையான விளக்கங்கள் எங்கள் சந்தேகங்களுக்கு விடை கொடுத்தீங்க. நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் இரத்த கொதிப்பு அதாவது பிளட் ப்ரெஷர் ஏன் வருது, எப்படி வருது, எந்த வயதினரை தாக்குது, இதனால் மற்ற வியாதிகள் என்னென்ன வருது, எப்படி மருந்து சாப்பிடணுன்னு விவரமாக சொன்னாங்க கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவின் மூர்த்த உதவி மருத்துவர் திரு டி ரவிக்குமார் அவர்கள். உடன் உரையாடியவர் என் கோமா. உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தொலைபேசி மூலம் கருத்துக்களை தெரிவிக்கணும்னா 2431055 என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். கடிதம் மூலம் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 641003. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இணையதளத்தில் பதிவேற்ற செஞ்சுருக்கோம். TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் கேட்டு பயனடையலாம்.